அறம்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடற அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 22,
அதிகாரம் 9, விருந்தோம்பல். பாயிரம் அஹதாவது இருவகை விருந்தினரையும் புறந்தறுதல் தென்புலத்தார் முதலிய
புறந்தறுதல் என்றால் பாதுகாத்தல் அல்லது பேணுதல் என்று அர்த்தம்.
இருவகை விருந்தினரையும் புறந்தறுதல் தென்புலத்தார் முதலிய ஐம்புலத்துள் முன்னைய இரண்டும் கட்புலனாகாதாரை நினைந்து செய்வன ஆகலானும் பின்னைய இரண்டும் பிறர்க்கு ஈதல் அண்மையானும் இடைநின்ற விருந்தோம்பல் சிறப்புடைத்தாய் இல்லறங்கட்கு முதலாயிற்று.
வேறே பரிமாளர் ஒரு பிடி பிடிக்கிறார். இது அவர் கச்சேரி. அவர் என்ன பண்றார் என்றால், விருந்துக்கு என்னடா முக்கியத்துவம், இல்லறத்தானுக்கு 11 கடமை சொன்னார். அது நாங்க முன்ன படிச்சுட்டோம். மூவர், அதுக்கு பிறகு ஒரு மூவர், அதுக்கு பிறகு ஒரு ஐவர். இந்த 5 பேர்லே தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை 5 சொன்னார் அல்லவா. இதுல விருந்து வருகிறது. விருந்து எங்க வச்சிருக்கார் என்று திரு பரிமளர் கேட்கிறார். விருந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் 5. இதுல விருந்துக்கு எங்க இடம், நடுவிரல்ல இடம் கொடுத்திருக்கார். தென்புலத்தார் தெய்வம் முன்னுக்கு, விருந்து ஒக்கல் பின்னுக்கு, நடுவில் விருந்து. ஒரு சபையில நடுவில் யார உட்கார வைப்பார்கள், யார் பெரிய மனுஷனோ அவரை தான் உட்கார வைப்பார்கள். அப்ப இந்த 5 கடமைகள்ல விருந்த நடுவில் உட்கார வச்சபடியா விருந்துதான் பெருசுன்றத தெரிந்துகொள் என்றுட்டார் பரிமளர். அந்த தன்னுடைய கச்சேரி வாசிக்குது. அது என்ன சார் விருந்துக்கு அப்படி முக்கியத்துவம், அதே அப்படி ஏன் சொல்றீங்க, அது நடுவில் தற்செயலா வச்சிருக்கப்படாது. இல்லடா, தற்செயலா வைக்கையில அவர் வேணுமென்றேதான் திருவள்ளுவர் வைக்கிறார். அப்படி என்ன, அதுக்கு என்ன முக்கியத்துவம் பண்ணோடனே அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். இப்ப நாம வாசிச்சதுதான், இனி வாசிக்க உங்களுக்கு வழங்க. அவர் சொன்னார், அதுக்கு என்ன சொல்றார் என்றார், தென்புலத்தார் தெய்வம் பிதர்களுக்கும் தெய்வத்துக்கும் நீ கடமை செய் என்று சொன்னார் அல்லவா திருவள்ளுவர், செய்கிறாய். ஆனால் அதுக்கு செய்கிற கடமை போய்ச்சேரும் என்ற நம்பிக்கையில் செய்யப்படுகிற கடமை. கோயிலுக்கு ஒரு கடமை செய்கிறாய், அது சாமி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை. என்ன திருப்பி ரிசிட்டா தருவார், இல்லாட்டி தந்தியா வரும், நான் ஏற்றுக்கொண்டேன். அதுவே ஒரு நம்பிக்கையிலே செய்கிறோம். பிதர்களுக்கு பிதர்காரியம் பண்ணுகிறோம், போய்ச்சேரும் என்ற நம்பிக்கையிலே செய்வது. இவ்விரண்டு அறங்களும் கண்ணால் பார்த்து செய்ய முடியாத அறங்கள். அது போய் சேர்ந்ததா என்பதை கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இது முன் ரெண்டு அறங்கள். இப்ப இந்த பின் ரெண்டு அறங்களுக்கு வருவோம். விருந்து நடுவில் இருக்கட்டும், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள். விருந்தினருக்கு தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான், உறவுக்கும் தனக்கும் செய்வது இருக்க ஒரு கடமை, ரெண்டு கடமை பின்னாலே சொன்னாரே, அது என்னவென்றால் அது பெரிய அறமாகாது. உன் உறவுக்கும் உனக்கும் செய்வது அறமாகுமா? சார், நான் இன்றைக்கு ஒரு பெரிய அறம் செய்தேன் சார். என்ன? என் மனைவிக்கு 5 பவுண்ட்ல ஒரு சங்கிலி பண்ணி கொடுத்தேன், அது அறமா? நான் எனக்கு இன்றைக்கு வங்கியில இவ்வளவு பணம் போட்டேன், அது அறமா? நீ காக்க வேண்டும் கடமைதானே தவிர, அது கண்ணாலே பார்த்து செய்யக்கூடியதாக இருந்தாலும் உயர்ந்த அறமாகாது. இப்ப திருப்பி வரங்க, 3 செய்ததும் உயர்ந்த அறமோ இல்லையோ கண்ணால் பார்த்து செய்ய முடியாது. பின்னுக்கு 2 வருகிற அறம் கண்ணால் பார்த்து செய்யலாம், ஆனா அது உயர்வாகாது. நடுவிலே இருக்கிற விருந்துக்கு செய்கிற அறம் தான் கண்ணால் பார்த்தும் செய்ய முடியும், உயர்ந்த அறமும் ஆகபடியால் அதை நடுவிலே வைத்தார் என்கிறார் பரிமளர். நமக்கும் சேர்த்து சிந்திச்சு வச்சுட்டு போயிட்டாங்க சார். இந்த அப்பா அம்மா சில வீடுகளில் சொத்து 6 தலைமுறைக்கு சேர்த்து வைப்பார்கள், இது 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார். இப்ப அதை வாசிங்க.
தென்புலத்தார் முதலிய 5 முன்னைய இரண்டும் கட்புலனாகாதாரை நினைந்து செய்வன ஆகலானும்.
இப்ப புரியுதுங்களா? இந்த 5 முன்னைய 2 என்றால் தென்புலத்தார் தெய்வம், அது கட்புலனாகாது, கண்ணுக்கு தெரியாது.
கட்புலனாகாரை நினைந்து செய்வன ஆகலானும் பின்னைய 2 பிறர்க்கு ஈதல் அண்மையானும்.
பின்னைய 2 பிறர்க்கு கொடுப்பதில்லை, அது தங்களுக்குள்ளேயே கொடுப்பது அண்மையானும்.
இடைநின்ற விருந்தோம்பல் சிறப்புடைத்தாய் இல்லறங்கட்கு முதல் ஆயிற்று.
ஆகவே இடையிலே நின்ற இந்த விருந்தோம்பல் தான் சிறப்புடைத்தாய் இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகளிலே முதலறமாக கருதப்பட்டது. உலகத்திலே எந்த சமயத்திலும், இந்த நம் சமயத்துக்கு சில பெருமைகள் உண்டு பாருங்க, அதுல எந்த சமயத்திலும் சொல்லாத ஒரு செய்தியை நம் சமயம் சொன்னது. நமக்கு நம்ம பெருமை நமக்கு தெரிய வேண்டாமா, அதுக்காக சொல்கிறேன். இந்த மந்திரங்கள் சொல்வது சொல்வார்கள், மாத்ரு தேவோ பவ, பொருள் விளங்குகிறதா, அம்மா கடவுள் சுருக்கமாக சொன்னார். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அப்பா கடவுள், கடவுளை எங்கெல்லாம் தேடாதே, அம்மா வா வணங்குகிறாயா, கடவுளை வணங்குகிறாய், அப்பா வா வணங்குகிறாயா, கடவுளை வணங்கு, பித்ரு தேவோ பவ. ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியன் உனக்கு கடவுள் என்று குரு என்று இருக்கின்றானா, அவன் கடவுள். இப்ப பாருங்க, இந்த வரிசையா அடுக்கி கொண்டு போனார்கள், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, முடிச்சிருக்க வேண்டியதானே. என்ன தெரியுமா சொன்னா, அதிதி தேவோ பவ, என்ன தெரியுமா சொன்னான், உன் வீட்டுக்கு விருந்து வருகிறானா, அவன் கடவுள் என்று நினைத்துக் கொண்டு உபசாரம் பண்ணு. எங்காவது ஒரு சமயத்திலே விருந்து நினை, கடவுளாய் நினை என்று சொல்லி இருப்பார்களா? இதுதான் ஐயா தனியே அவருக்கு ஒரு குணம், இதுதான் தனியே அவருக்கு ஒரு குணம். சும்மா விருந்த விருந்த உபசரி என்று சொல்லி இருக்கிறார்கள், விருந்து கடவுள் என்று, அதுவும் மாதா பிதா குருவுக்கு மேற்பட்ட ஒரு எல்லையிலே கொண்டு போய் வைத்து ஆச்சாரிய தேவோ பவ என்று சொல்வதென்றால் அது லேசான வேலை இல்லை. ஆகவே அந்த அளவுக்கு விருந்துக்கு நம் சமயம், நம் தமிழ் பண்பாடு எல்லாம் சேர்ந்து முக்கியத்துவம் கொடுத்தது. என்ன காரணம் என்பதுக்கு இவர் சொல்லுகிறார், முன்னைய இரண்டும் கட்புலனாகாது, பின்னைய இரண்டும் கட்புலனாக ஆனாலும் கூட சிறந்த அறம் ஆகாது. ஆகவே கட்புலனாகி பிறர்க்கு செய்வதாகிய விருந்துதான் சிறந்த அறம் என்றபடியால் இல்லறத்துக்கு சிறந்த அறமாக அது ஓதப்பட்டது.
வேறாகாத அன்புடை இருவர் கூடி அல்லது செய்யப்படாமையின் இது அன்புடைமையின் பின் வைக்கப்பட்டது.
எத்தனை சொல் போடுறார் பாருங்க. முதல் அன்புடை இருவர், இல்ல விருந்து நடத்துறேன்டா, ரெண்டு பேர் அன்புடையவர்களா இருக்க வேண்டும். கணவன் மனைவி அன்பிருந்தா தான் விருந்து போடலாம். ரெண்டு பேரும் தப்பித்தவறி மனைவிக்கு முகம் குழம்பிச்சோ விருந்து போச்சு, ரொம்ப சங்கடம். அது மாதிரி கணவன் சந்தோஷமா இருக்கணும் விருந்து போடுறதா இருந்தான். கரைக்கிழமையார் வந்த இடத்துல சிவனடியாருக்கு அந்த அந்த பையன் ரெண்டு பழத்தை கொடுத்து அனுப்பினான், வெளிநாட்டில இருந்து வந்த பழம். அந்த அம்மா சாதம் பண்ணி வச்சிருந்தது, கறி சமைக்கையிலே சிவனடியார் வந்துட்டார். இதுல சேக்கலார் பண்ற வேலையெல்லாம் பெரிய வேலை பண்றார். இப்படி வருகிற சிவனடியார்கள் வழக்கமாக சோதனைக்கு வருகிறவர் சிவபெருமானே வந்தார் என்றுதான் எழுதுவார் சேக்கலார். அப்படித்தான் எழுதுறாரு மற்ற இடங்கள்லாம் பாருங்க, சிவபெருமானே சிவனடியாராக வந்தது என்றுதான் எழுதுவார். காரைக்கால் அம்மையார் வரலாற்றிலே வந்த சிவனடியார் சிவன் தான் வந்தார் என்று எழுதவில்லை. நான் சொல்ற உங்களுக்கு புரியுதுங்களா, சிவன் வழக்கமா என்ன செய்வார், இயற்பகை நாயனாருக்கு எல்லாருக்கும் வருகிற பொழுது சிவனடியாரே தான், சிவனே தான் சிவனடியார் வேஷம் போட்டு சிறு தொண்டருக்கு எல்லாம் வருகிற பொழுது சிவனே தான் சிவனடியாராக வந்து சோதனை வைக்கிறார். அப்ப இங்கேயும் ஒரு சிவனடியார் வந்தார் அல்லவா, அப்ப சிவபெருமான் தான் வந்து அந்த அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார் என்று எழுதி இருக்கலாம். சேக்கலார் எழுதவில்லை. என்ன காரணம் என்றால், பின்னாலே இந்த அம்மையாரை சிவபெருமான் தனக்கு தாய் என்று ஒத்துக்கொள்கிறார். தலையாலே இந்த அம்மா நடந்து போகுது, மேல பேயூரு கொண்டு தலையாலே நடந்து போகுது. சிவபெருமானுக்கு ரொம்ப கவலையாம், இந்த பார்வதி தேவியை அடக்கி வைக்க ஒரு மாமியார் இல்லையே, அல்லது பார்வதி தேவி ஏதாவது குத்தி காட்டியிருப்பாளோ என்னவோ, உங்க என்ன அம்மா இல்லாதானே நீங்க என்ன சொல்லியிருப்பாளோ தெரியலே. இதெல்லாம் சும்மா ஒரு ரசனைக்கு சொல்லுகிறேன். அது இந்த அம்மாயாரை கண்ட உடனே உமாதேவியார் கேட்டது, இது ஒரு அம்மா தலையால பேயூரு கொண்டு நடந்து வருது, இது ஆறுன்னு கேட்டது பக்கத்துல. அந்த சிவபெருமானுக்கு சொன்ன பதில் என்று சேக்கலார் எழுதுகிறார். ஏற்பட்ட சமயம் அவர் சொன்னார், நம்மை பேணும் அம்மைகான் என்றார். என்ன பாதுகாக்கிற அம்மா வர்றாடா என்று சிவபெருமான் சொல்றார். நம்மை பேணும் அம்மைகான் என்றார், எங்க என்ன பெத்த அம்மா வர்றாடான்றார் சிவபெருமான். சேக்கலார் இதை பார்த்துட்டு தான் நினைக்கிறார், பின்னால இப்படி எழுத போகிறேன், அம்மாவை பிள்ளை சோதிக்கிறதா இருக்கலாமா, மற்ற யாரையும் சோதிக்கலாம், அம்மாவை பிள்ளை சோதிக்கலாமா, சிவபெருமான் வந்து சிவனடியாரா வாங்கினார் என்று வச்சா அம்மாவை பிள்ளை சோதிச்சதா ஆகிரும். அப்படி மற்றவர்களுக்கு சோதிக்கலாம், அம்மாவை பிள்ளை சோதிக்கப்படாதபடியா சிவனடி சிவபெருமான் வரையிலே சிவனடியார் வந்தேன்டே எழுதிட்டார். அப்ப இப்ப விருந்து போட வேணும், இந்த அம்மாவுக்கு சாப்பாடு. நம்ம நம்ம பண்பாட்டுல பலது, வீட்டுல சமைக்கிற பொழுது எதை முதல் சமைப்பது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. கறிகளை முன்னே சமைப்பதா, சாதத்தை முன்னே சமைப்பதா, இது கேள்வி. நாம எதை சமைக்க போறோம் என்றால், நம்முடைய மரபிலே முதல் சாதம் படிச்சுட வேணும். ஏன் என்று கேட்டால், யாராவது பசியா வந்துட்டா என்னத்தையோ போட்டு ஒரு சாதம், ஒரு தயிரையோ என்னத்தையோ போட்டு பசியை தீர்த்து விடலாம். தனியா சாம்பார் தான் வச்சிருக்கிறோம், ரசம் தான் வந்தவருக்கு ஒரு டம்ளர் ரசம் குடிக்கிறீங்களா, உள்ள பசியும் கிளம்பிடும். அதனால இந்த அம்மா சாதம் பிடிச்சு வச்சிருந்தது, போட ஒன்றும் இல்ல. அவரோ ஒரு ஒரு சமையல் பண்ற அளவுக்கு இல்லாம பசியில துடிக்கிறார். மாம்பழத்தை வெட்டி போட்டுட்டு, மாம்பழத்தை வெட்டி போட்டுட்டு அவர் நல்லா சாப்பிட்டு போயிட்டார். இன்னொரு கனி இருந்தது, அது புருஷனுக்குன்னு வச்சது. எவ்வளவு பெரிய பெரும் மனப்பாங்க, ஒன்று விருந்தினருக்கு ஒன்று புருஷனுக்கு. ஏன் நான் சாப்பிட்டா என்னண்டு இந்த அம்மா நினைக்கலே, நல்ல காலம் அப்ப பிறந்துட்டது. அப்போ இவன் வந்தான் பசியோட, எல்லாம் கடை முடிஞ்சு வந்தான். வந்து சாப்பிட்டோன்னு அந்த மாம்பழத்தை வெட்டி போட்டது, சாப்பிட்டான். ரொம்ப ருசியா இருந்தது. இவன் என்ன பண்ணிருக்க வேணும், இவன் நேர்மையா ரொம்ப நல்லா இருக்குமா, இதுல ரெண்டு பீஸ் நீ சாப்பிடுன்னு சொல்லி இருக்கவன். இவன்ட்டு கொஞ்சம் அந்த தன்மை குறைஞ்சதோ என்னவோ தெரியல, அந்த ஆம்பளை குணமோ, இந்த ஆண்களுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குது, மற்றவர்களை பற்றி அதிகம் சிந்திக்க மாட்டாங்க. ஆம்பளை குணம் தெரியல, பழன் நல்லா இருக்கே இன்னொரு பழம் கொண்டு போய் அதையும் கொண்டு போடுவான். இந்த அம்மாவுக்கு பெரிய சங்கடம். இப்ப எப்படி சொல்றது, இவனுக்கு சொல்ல முடியாது, விருந்துக்கு போட்டுட்டேன் என்று சொன்னா இவன் என்ன சொல்றானோ. அப்ப என்ன, இதுக்குள்ள எல்லாம் சேர்க்கலாறு சொல்லாத பல விஷயங்கள் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனை என்றா, அன்புள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த அன்புக்குள்ளே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற தன்மை. ஏன்னா இல்லாட்டி இந்த அம்மா சாதாரணமா சொல்லியிருக்காங்க, அது ஒரு சிவனடியார் வந்தார் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க, போட இல்லை. ஆகவே அன்போடும் இருக்க வேணும், ஒருவர் ஒருவர் ஒத்தும் இருக்க வேணும். அத பரிமேலழகர் உரையில எழுதுறார் பாருங்க, படிங்க.
வேறாகாத அன்புடைய,
அன்புடைய இருவர் மட்டுமல்ல, வேறாகாத அன்புடைய இருவர். இவ என்ன நினைக்கிறாதோ அது அவன் நினைக்கவன், அவன் எது நினைக்கிறானோ இவள் நினைக்கவன். அப்பதான் அது வேறாகாத அன்புடை. சில பேர் அன்புடைய இருவராய் இருப்பார்கள், வேறு வேறாக இருப்பார்கள். சிந்தனை ரெண்டு உடம்பு, சிந்தனை ஒன்று. புருஷன் நினைச்சா பெஞ்சாதி போட வேணும், பெஞ்சாதி நினைக்கிறத புருஷன் கொடுக்க வேணும், அதுதான் சிறந்த இல்லறம். அதை சொல்லுகிறார், வேறாகாத அன்புடை இருவர்.
வேறாகாத அன்புடை இருவர் கூடி அல்லது செய்யப்படாமையின் இது அன்புடைமையின் பின் வைக்கப்பட்ட.
அப்படிப்பட்ட கணவன் மனைவி சேர்ந்து செய்தால்தான் விருந்து செய்யலாம். கூடி அல்லது செய்யப்படாமையின் எது இல்லறம் இல்ல, விருந்து. வேறாகாத அன்புடை இருவர் கூடி அல்லது செய்யப்படாமையின் இது அன்புடைமையின் பின் இந்த அதிகாரம் வைக்கப்பட்டது என்றார். இது அதிகாரத்துக்கு அதிகாரமான தொடர்பு. பெருமாள் சொல்வது, நான் சொன்னது இந்த அன்பு வரிசையிலே. விருந்தோம்பல் என்ன சொல்லுகிறது என்றால், அன்பு நிறைந்து சமுதாய தொடர்பை நோக்கி நகர்வதை குறிப்பது என்பது நான் சொல்வது. நான் சொல்வதுன்னா நான் ஏதோ நான் தெரிஞ்சு சொன்னதில்லையே, நம் பெரியவர்களுடைய சிந்தனை மரபிலே அதுதான் என்று நினைத்து சொல்லுகிறேன். இது விருந்தோம்பலுக்கு அவர் வைத்த பாயிரம். இனி விருந்தோம்பலுக்குள்ளே நுழைய வேண்டும். என்ன நடத்துவோமா, முடிப்போமா, என்ன ஒரு குரலா? சரி, குரலை வாசிங்க.
குரல் 81. இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. உரை: இல்லிருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம் மனைவியோடும் வனத்தில் செல்ல.
பாருங்க, சொல்லுகளை வச்சு அப்படி 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 போட்டு விடுறார், பொருள் வந்து விடுகிறது. இருந்தோம்பி இல்வாழ்வது இல்லாதையும் அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, இல்லிருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம். வீட்டில இருந்து பேணி, பேணினால்தான் வாழ்க்கை. வீட்டிலிருந்து பேணி வாழ்வதெல்லாம் எதுக்கடா மெஸ் கஷ்டப்படுற, ஒரு வீடு வச்சு, ஒரு பெட்ரூம் வச்சு, ஒரு கிச்சன் வச்சு, ஒரு கேஸ் குக்கர் வச்சு, இதெல்லாம் பேணி ஏன் வாழ்கிறாய் என்றால், நீ திண்டுட்டு சாகிறதுக்கு இல்லை, விருந்தோன்பி வேளாண்மை செய்வதற்காகத்தான் இருந்தோம்பி இல்வாழ்கிறாய். இதை புரிஞ்சுகொள் என்கிறார்.
இல்லிருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம் மனைவியோடும் வனத்தில் செல்லாது இல்லின் கண் இருந்து பொருள்களை போற்றி வாழும் செய்கையெல்லாம் விருந்து ஓம்பி
சொல்லுது. அதாவது நாலு நிலை முனுக்கு படிச்சிருக்கிறோம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். வானப்பிரஸ்தம் கொஞ்சம் சுலபமான வேலை, என்னது ஒரு பொறுப்பும் இல்லை. பொறுப்புகளை கைகள் வருது, அது ஒன்று. அது மனதை கடந்துட்டோமா இருந்தா ரொம்ப சுலபமா, நாம எப்ப கைய விடுறோமோ அப்ப சுகம் சாருங்க. பிடிச்சு கொண்டிருக்கும் வரைக்கும் கஷ்டம்தான், எதை பிடிச்சாலும் கஷ்டம்தான். அதனே இப்ப சின்ன விஷயத்துக்கும் நாங்க வீட்டுல டென்ஷன் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கோம். பிள்ளை, பிள்ளையினுடைய படிப்பு, பிள்ளையினுடைய உடுப்பு, பிள்ளையினுடைய கல்யாணம், படைச்சவன் எல்லாம் வச்சிருக்கான் சார் அப்படி சொல்லிட்டு இருந்து பாருங்க, டென்ஷன் போயிடும். உண்மையும் அதுதான். ஆனா நீ உன்னுடைய சோம்பல்தனத்துக்கு அதை பதிலாக சொல்லப்படாது. சில வீட்டுல அதெல்லாம் படைச்சவன் பாப்பான்னு சும்மா இருப்பான், சாப்பிடுறத மட்டும் கேட்டு கேட்டு சாப்பிடுவான். அதையும் நீ பேசாம இரு, கடவுள் தர்றான்னு இருந்தீங்கன்னா நீ பெரிய மனுஷன்தான், அப்படி இருக்க வேணும். அப்போ இல்லறத்திலே என்ன கஷ்டம் என்றால், எல்லாம் ஓம்ப வேணும், பேண வேணும். ஒரு வீடு வச்சிருக்க வேண்டும், பிள்ளைய பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உரிய ஒழுங்கு செய்ய வேண்டும். இதெல்லாம் இல்லறத்திலே பெரிய சுமை. வானப்பிரசத்துல என்ன சுகம் என்றால், அந்த சுகம் பல பேருக்கு தெரிவதில்லை, அதான் பிரச்சனை. இந்த வானப்பிரசத்துக்கு ஒருத்தரும் போக தயாரில்லை. என்னென்றால், வானப்பிரசம் சுகம் என்பதை விளங்குகிறார்கள். மகனே, எனக்கு மூன்று நேரம் சாப்பாடு கொடு, காப்பி கொடு, நான் என் பாட்டில் ஒரு மூலையில இருந்துக்கிறேன் சொல்லி பாருங்க, அவனுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம். இன்றைக்கு இது என்ன பண்ணினா, அது என்ன பண்ணினா என்று கேட்க ஆரம்பிக்கிறது வைக்கிறீங்க, உங்களுக்கும் கவலை அவனுக்கும் கவலை. வானப்பிரஸ்தம் என்பது சுகம். அவர் திருவள்ளுவர் சொல்றார், வானப்பிரஸ்தத்துக்கு சுகமா போகாம ஏண்டா இருந்து இதெல்லாம் என கட்டி இவ்வளவும் பேணி ஏன் செய்கிறாய் என்றால், இருந்தோம்பி இல்வாழ்வதற்கு அவர் எழுதுகிற உரை, கானகத்தன்கண் சென்று வானப்பிரஸ்தம் மேற்கொள்ளாமல் இல்லறத்திலே இருந்து நீ இந்த தர்மங்களை எல்லாம், இந்த சிரமங்களை எல்லாம் பேணுவதற்கு காரணம், விருந்தோம்புவதற்காகத்தான் நீ வீட்டிலேயே இருக்கிறாயடா, இல்லாவிட்டா காட்டுக்கு போ. எந்த லெவல் பிடிக்கிறார்கள் பாருங்க. விருந்து ஓம்பு என்று சொன்னா பரவாயில்லை, விருந்து ஓம்புறதுல ஒரு அறம் என்று சொன்னா பரவாயில்லை, விருந்து ஓம்புகிற அறத்துக்காகத்தாண்டா நீ வாழ்ற, இல்லாட்டி ஏன் இதுவளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, எல்லாம் விட்டுட்டு போ. அதான் இந்த குரல் சொல்லுகிறது. அதுக்குதான் பரிமள உரை எழுதுகிறார், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் என்பதற்கு அவர் எழுதுகிறார். இல்லத்தின் கண் படிங்க,
இல்லிருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம், மனைவியோடும் வனத்தில் செல்லாது இல்லின் கண் இருந்து பொருள்களை போற்றி வாழும் செய்கை எல்லாம், விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, விருந்தினரை பேணி அவருக்கு உபகாரம் செய்தற் பொருட்டு.
அதுக்காகத்தான் நீ இருக்கிறாய், இல்லாட்டி நீ வனப்பிரசம் போயிடலாம். இல்லத்திலே இருப்பதற்கு காரணம், நாலு உறவினர், நாலு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மனிதர்களை சமுதாயத்தோடு ஒரு சங்கிலி பிணைப்பு நீ உருவாக்க வேண்டும். அதற்கு விருந்து, ஒரு விருந்து இல்லை என்றால் நீ சமுதாயத்தோடு வாழவில்லை என்று அர்த்தம். உன் உறவு, உன் நட்பு, உன் அயலவர்கள், இவர்களோடு உறவு வை. சில பேர் சமுதாயத்தோடு செய்வார்கள், அடுத்த வீட்டுக்காரனோடு பேச மாட்டார்கள், உறவோடு தொடர்பு இருக்காது. உறவோடு தொடர்பு வை, பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரும் உனக்கு தொடர்பாக இருக்க வேண்டும். அதுக்கு ரொம்ப சுலபமான வேலை விருந்து. நீங்க ஒரு நேரம் கொடுத்து, நாம இப்ப ஏற்பட்டிருக்கிற கஷ்டம் என்னவென்றால், விருந்தை சிரமமாக்கி விட்டோம். இப்ப நாம விருந்து நோக்கி எங்களுக்கு விருப்பம் இல்லை, உண்மையா சொல்றேன், ஏன் விருப்பம் இல்லை என்றால், விருந்தென்றால் நாலு கறி போட வேண்டும், ரெண்டு கூட்டு போட வேண்டும், அந்த சாதம் போட வேண்டும், இந்த சாதம் போட, விருந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமாக்கி நாமே ஆக்கி, யாரும் சொன்னதில்லை விருந்தினர் எனக்கு இதெல்லாம் தர வேண்டு கேட்டானா, நாமே ஆக்கிட்டு ஐயோ இவ்வளவும் பண்றதா, விருந்தே வேணாம் சார், இவனே அதை பெரு பெரு பெருசாக்கிட்டு அதுக்கு பயந்து இவனே விலகிறான். விருந்து இப்ப நான் சொன்னது இருக்குதே, அது வசதியான விருந்து. உனக்கு உனக்கு பண்ணுகிற கிராமங்கள்ல போய் பாருங்க, சாதாரண சாதத்துல ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சம் மோர் போட்டு பிசைஞ்சு சாப்பிடியான்னு தருவார்கள், கூழ் தருவார்கள் குடிக்க சொல்லி, அதுக்கும் விருந்துதான். உனக்குரிய வசதியோடு எது உனக்கு உன்னை சிரமப்படுத்தாமல், நீ சாப்பிடுகிற உணவை ஒழிக்காமல் விருந்தினனுக்கு கொடு, அந்த அளவிலே விருந்து நிறைஞ்சுவிடும். கொடுத்து பாருங்க, எல்லாரும் உறவாயிருவார்கள். நீங்க பணம் கொடுத்தவன் கூட உங்களை நன்றி மறப்பான், உணவு கொடுத்தவன் இந்த வீட்டு பெண்கள் அந்த வீட்டுல சாப்பிட்ட வீட்டுக்கு நீ இப்படி நினைக்கிறியே என்று சொல்வார்கள். அந்த வீட்டுல காசு வாங்கினவன் அதுக்கு நினைக்கணும்னு சொல்ல மாட்டார்கள், சாப்பிட்டா அந்த நன்றி மறக்க முடியாது. நான் இவ்வளவு தூரம் இதை திருப்பி 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 அழுத்துவதற்கு காரணம், இன்றையோட தட்டு எடுக்கிற பொழுது இதனிடா தனியே சாப்பிட வேண்டி வந்துட்டு என்று நீங்க நினைச்சாக வேணும், இல்லாவிட்டா திருக்குறள் படிச்சு பிரயோசனம் இல்லை.
உரை குறிப்பு. எனவே வேளாண்மை செய்யாவழி இல்லின் கண் இருத்தலும் பொருள் செய்தலும் காரணமாக வரும் துன்ப செய்கைக்கு எல்லாம் பயனில்லை என்பதாம்.
விருந்து பண்ண இல்லையா, மெனக்கட்டி வீட்டிலே இருந்து எத்தனையோ கஷ்டப்படுகிறாய், பொருள் சேர்க்கறதுக்கு எத்தனையோ பாடுபடுகிறாய், இந்த துன்பம் எல்லாம் எதற்காக படுகிறாய், விருந்து இல்லாவிட்டால் இந்த துன்பம் பட்டு பிரயோசனம் இல்லை என்பதை முதல் குறளிலே விருந்தினுடைய முக்கியத்துவம் சொல்வதற்காக சொல்லுகிறார். இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. வேளாண்மைக்கு என்ன உரை எழுதினார்? உபகாரம். வேளாண்மை என்ற சொல்லே உபகாரம். அதுதான் உழவனுக்கு வேளாளன் என்று ஒரு பெயர் வந்தது. அவன் உபகாரம் செய்ய பிறந்தவன். நீங்க எந்த பெரிய கம்பெனியில எந்த பெரிய கம்ப்யூட்டர் வச்சு தட்டினாலும் பிரயோசனம் இல்லை. பசிக்குதுன்ட்டு கேட்டா கம்ப்யூட்டர்ல ஒரு பகுதியை சாப்பிடு என்று சொல்ல முடியாது. பசி என்ற ஒரு வந்தால் அதற்கு உழவன் தான் உணவு தரலாம். நீங்க வச்சிருக்கிற எந்த பெரிய தொழிலாகட்டும் என்ன பணமாகட்டும், நான் பெரிய அந்த இரும்பு தொழிற்சாலையை வச்சிருக்கேன், இதுல ரெண்டு இரும்பு நட்டை சாப்பிட்டு கொண்டு கேட்க முடியுமா? உழவன் தான் உணவு கொடுக்க, அதனாலேதான் அவனுக்கு அந்த பெயர் வந்தது. உபகாரம் செய்கிற தன்மையினால்தான் அவனுக்கு வேளாண் என்று பெயர் வந்தது. வேளாண்மை செய்த பொருட்டு. வேள் என்பது சொல்வார்கள் நிலம், வேளை ஆளுகிறவன், நிலத்தை ஆளுகிறவன் வேளாளன் என்று பெயர்.
குறள் 82. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. உரை: சாவா மருந்து எனினும், உண்ணப்படும் பொருள் அமிழ்தமே எனினும், விருந்து புறத்ததா தான் உண்டல், தன்னை நோக்கி வந்த விருந்து தன் இல்லின் புறத்ததாக தானே உண்டல், வேண்டற்பாற்று அன்று, விரும்புதல் முறைமையுடைத்து அன்று.
நம்மை நெறிப்படுத்துகிற குறள்கள். விருந்து, விருந்து அவசியம் என்று சொன்னார். நீ வாழ்வதனுடைய நோக்கம் விருந்துதான். பிறகு சொல்லுகிறார், விருந்தினனுக்கு, விருந்தினனை நீ எப்படி பேண வேணும் என்றால் உன்னை போல நினைத்து பேர். அதுக்கு அவர் சொல்லுகிற விளக்கம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இந்த குறள் எல்லாம் என்னை நெறிப்படுத்திய குறள்கள். இப்ப வீட்டில இருக்கிறோம், ஒரு அபூர்வமான எனக்கு பிடிச்ச சாப்பாடு, ஒரு நல்ல லட்டு, ரொம்ப அருமையான சாப்பாடு, அல்லது ஒரு அல்வா துண்டு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து தருகிறார். அவன் இன்றைக்கு ஒரு கை பார்க்கலாம் என்று உட்காருகிற பொழுது ஒரு விருந்தினர் வந்து உட்காருகிறார். பெரும்பாலும் நாங்க என்ன செய்வோம், மனச்சாட்சிக்கு நேர்மையை சொன்னா அதை அப்புறமா வச்சு நாம சாப்பிடலாம் சார், இப்ப இருக்கிறத கொடுப்போம் என்று கொடுப்போம். அதுதானே நம்ம வழக்கம். அதுதான் நம்முடைய மரபிலே பழைய காலத்திலே வந்தது. விருந்தினோடு வீட்டுக்காரன் உட்கார்ந்து சாப்பிடவே. அது இன்னும் பல பண்புகள் இருக்கிறது, விருந்தினருக்கான பண்புகள் என்று திருவள்ளுவர் சொன்னது சொல்லாதது எல்லாம் ஒரு லிஸ்டே இருக்குது, ஞாபகம் வர வர சொல்லுவேன். ஒரு வீட்டுக்கு விருந்தாக விருந்துக்கு போகிறாயா, அந்த வீட்டிலே குழந்தைகள் இருந்தால், முதியவர்கள் இருந்தால், கட்டாயம் கையிலே ஏதாவது ஒரு பொருள் கொண்டு செல். இதெல்லாம் பண்பாடு பாருங்க. குழந்தைகள் அந்த வீட்டிலே இருந்தா போகிற பொழுது வெறுங்கை ஆட்டி கொண்டு போகவே கூடாது. ஏதாவது ஒரு கடைசி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ உன்னுடைய வசதிக்கு, அது பெருசா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழந்தைகள் அப்பதான் அடுத்த முறை நீ போனா மாமா பிஸ்கட் மாமா வந்துட்டார் என்று சொல்லும், இல்லாட்டி வெறுங்கை மாமா வந்துட்டார். அது மாதிரி நல்ல முதியவர்களுக்கும் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தால் மனம் மகளும், வாழ்த்துவார்கள். சின்ன பிஸ்கட் பாக்கெட்ல ஒரு வாழ்த்து வாங்கலாம் என்றா அதை செய்யறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இதெல்லாம் நம்முடைய பண்பாடு. இதெல்லாம் அது மாதிரி சாப்பிடுகிற பொழுது குழந்தைகள் இருந்தா குழந்தைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வேணும். சில வீட்டிலே அவர்கள் நாம விருந்துக்கு வந்துருக்கோம் பதட்டத்திலே பிள்ளைகள் வந்தா கொஞ்சம் பொறு, அவர் போன பிறகு சாப்பிடலாம். அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா நம்ம முக்கியத்துவம்? அதுகள் ஐயோ இவன் எப்படா போவான், நாம சாப்பிடறதுக்கு உட்காரலாம் என்று உட்கார வைக்க. அதனாலேதான் சிறு தொண்டர் சாப்பிட உட்காருகிற பொழுது இந்த பிள்ளைக்கறியெல்லாம் சமைச்சோடனே சிவபெருமான் உட்கார்ந்துட்டார், சாப்பிடற பொழுது கொஞ்சம் பொறு கொஞ்சம் இவர் சாப்பிட பார்த்தார், கொஞ்சம் பொறு பொருட்டு பிள்ளைய கூப்பிட்டு சேர்ந்து சாப்பிடுவோம் என்றார். சிவபெருமான் சொல்லி தருகிற நாகரிகம். ஒரு துறவியாக வந்து உட்கார்ந்துட்டு என்னடா நீ அவசரப்பட்டு சாப்பிட தொடங்குற, உன் பையனை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் சில அடிப்படைகள். வீட்டுக்கு போற பொழுது இப்படி போக வேணும், சாப்பிடுகிற பொழுது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிட வேணும். என்ன அமிர்தமான உணவாக இருந்தாலும் வந்த விருந்தினனுக்கும் ஒரு துண்டு போடு, அதை விருந்தினனுக்கும் கொடுத்து சாப்பிடு. நல்ல சாப்பாடு, இதை மெல்லமா உள்ளவை ராத்திரி பார்த்துக்கலாம், இப்படி சொல்லாதே. அதுக்கு இந்த லெவல் சொல்லுகிறார், விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாகா மருந்தெனினும். யாராவது ஒரு கப்புல ஐஸ்கிரீம் கொண்டு வந்தா இல்லே, அமிர்தம் கொண்டு தந்துட்டாண்டு வை, சாகா மருந்து. நம்ம நாலு பேருக்கு தானே போதும், இவன் ஒரு பாவி வந்துட்டானே என்று நினைக்காதே, அவனுக்கு கொடுக்காம சாப்பிடாதே. இந்த கிழவன் இப்படி முக்கியப்படுத்தி சொல்லுகிறாரே, இது என்ன பெரிய அநியாயம் பாருங்க, இதை படிச்சுட்டோம் அல்லவா. இனி திருவள்ளுவர் நம்ம தொத்திக் கொள்வார், இந்த வேதாளம் பிடிச்ச மாதிரி பிடிச்சு கொள்வார். நாளைக்கு உங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், முக்கியமான ஒரு சாப்பாடு இருக்கிற பொழுது இத வைக்கலாம் என்று நினைக்கிற பொழுது என்று திருவள்ளுவர் கூப்பிடுற மாதிரி கேட்கும். நேற்று தானேடா ஒருத்தனை வச்சு உங்களுக்கு திருப்பி திருப்பி சொன்னேனே, இதை ஒழிச்சு வச்சு சாப்பிடாதே என்று இப்ப ஒழிக்கிறியேடான்னு கேட்கும். திருந்திருவோம் பாருங்க, நான் அப்படி எனக்கு அப்படி கேட்டு திருந்தி இருக்கிறேன், அதனால சொல்றேன். மனதுல வந்து தடுக்க திருவள்ளுவர் பேசுவார், இப்ப நேற்று தானே படிச்ச இப்ப பண்றியே என்று கேட்பார். அதுதான் பாருங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நல்ல நிலைமை நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்று அவர்கள் சும்மா சொல்லவில்லை. அப்போ அமிர்தமாக இருந்தாலும் விருந்தினன் வந்திருந்தால் அதை ஒழிக்காதே, அவனுக்கும் ஒரு துண்டு கொடுத்து சாப்பிடு. கொடுக்க தொடங்குற பொழுது இவனுக்கும் கொடுக்கணுமான் இருக்கும், கொடுத்துட்டீங்கன்னு வைங்க மனம் ரொம்ப சந்தோஷம், அவனுக்கும் கொடுக்க முடிஞ்சதே என்று சந்தோஷப்படும். நாங்க அதை அனுபவிக்கிறது இல்லை, நல்ல சுகங்களை அனுபவிக்காததாலதான் எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. அவனும் என்ன நினைப்பான், இப்படி ஒரு சாப்பாட்டையும் எனக்கு போடுதுகளே, எனக்கும் கொண்டு ஒரு பகுதி எனக்கு போடாட்டி, இப்ப என்ன நான் வழக்கா போட போறேன், இதை கூட ஒரு பகுதி கொண்டு எனக்கு வைக்கிறானே, இப்ப எவ்வளவு என் மேல அன்பு இருக்கும் என்று ஒரு நிமிஷத்துல இங்க இருக்கிற அன்பு இங்க வந்துடும். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அப்படி வராது, உணவு கொடுக்குறீங்கன்னு வைங்க, ரொம்ப அருமையான சாப்பாடு ஒரு துண்டுதான் அவனுக்கே இருக்குது, அதுல ஒரு துண்டு எனக்கு போடுறானு, எவ்வளவு என் மேல அன்பு இருந்தா போடுவான்னு நினைச்சு அதை உயர்ந்துடும். அதனாலே சொல்லுகிறார், விருந்து புறத்ததானுண்டல் சாகா மருந்தனினும் வேண்டட் பாற்ற, அமிர்தமே கிடைச்சாலும் அது செய்யாதே என்று, வேண்டட் பாற்ற என்றால் செய்ய விரும்பாதே என்று அர்த்தம். அப்படி
விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. உரை: சாவா மருந்து எனினும் உண்ணப்படும் பொருள் அமிழ்தமே எனினும் விருந்து புறத்ததா தான் உண்டல், தன்னை நோக்கி வந்த விருந்து தன் இல்லின் புறத்ததாக தானே உண்டல், வேண்டற்பாற்று அன்று, விரும்புதல் முறைமையுடைத்து அன்று. உரை குறிப்பு: சாவா
விருந்தினோட சேர்ந்து நாங்க சாப்பிட வேணும் என்றால் ஒன்றுமில்லை, சாப்பிடாம இருந்தா விருந்தினனுக்கு ஒரு டவுட் இருக்கு, ஏதோ தனக்கு தனியா ஸ்பெஷலா உள்ள வச்சிருக்கான் போல இருக்குன்னு நினைப்பான். அவனோட உட்கார்ந்து சாப்பிட்டா அவன் சரி உள்ளதெல்லாம் நமக்கும் வந்துட்டு அவனுக்கு ஒரு திருப்தி வரும். விருந்தினன் அப்படி நினைக்கப்படாது, நான் சொல்லுகிறேன் அவனோட இருந்துட்டா அப்ப எல்லாருக்கும் ஒன்றுதான் இந்த வீட்டுல என்று ஒரு திருப்தி வரும். ஆகவே விருந்து வெளியே இருக்கும் பொழுது சாகா மருந்து, அமிர்தத்தை கண்ணால பார்த்தவன் எவனும் இல்லை, ஆனா நெடுக சொல்லுகிறார்கள், அது இல்பொருளாக இருந்தாலும் ஓமையாக சொல்லப்படுகிறது, அதனாலே அதை சொன்னார்கள். அப்படி ஒரு அமிர்தமே உனக்கு கிடைத்தாலும், அமிர்தத்துக்கு என்ன சிறப்பு என்றால் அதை தின்னுகிறவன் சாக மாட்டான். அதை கொடுக்க மாம்பரமா, அதிகமான அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தானே, ஒரே ஒரு நெல்லிக்கனி மலை உச்சியிலே இருந்தது, அதை சாப்பிடுகிறவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்ற உடனே இவன் அதை கேள்விப்பட்ட உடனே மேலே விறுவிறுன்னு ஏறினான், ரொம்ப ஆபத்தான இடத்துல இருந்து அந்த நெல்லிக்கனியை பிடுங்கினான், பிடுங்கி கொண்டு வந்து அவைக்கு கொடுத்துட்டான். அவ்வைத்தான் நீ இருந்தா தமிழ் வாழும், ஆகவே நீ சாப்பிடு, நான் இருந்தா இந்த நாடு வாழப்போகுது, நான் இல்லாட்டி இன்னொருத்தன் வாழ்வான், உன்ன மாதிரி தமிழ் வளர்க்க முடியுமா என்று அவைக்கு கொடுத்தான். அப்படி இருக்கான், சாகாத மருந்து என்றாலும் அதை விருந்து வெளியிலே இருக்கத்தக்கதாக உள்ளே வைத்து தனியே தின்னாதே.
உரை குறிப்பு: சாவா மருந்து சாவாமைக்கு காரணமாகிய மருந்து, விருந்து இன்றியே ஒரு
அது சொல்றாரு, புரியுதுங்களா, சாவா மருந்து என்றால் மருந்து சாகாத மருந்து என்று வந்துவிடும். நான் சொல்ற விளங்குது இல்ல, சாகா மருந்து என்றால் அதுக்கு எப்படி அர்த்தம் கொள்ளலாம், மருந்து சாகாத மருந்தோ என்று அர்த்தம் இல்லை, சாகாமைக்கு காரணமாகிய மருந்து என்று அதற்கு பொருள்கள் மொழியில ரிப்பேர் பண்ணி சொல்லி தர்றார்.
சாவா மருந்து சாவாமைக்கு காரணமாகிய மருந்து, விருந்து இன்றியே ஒரு கால் தான் உண்டலை சாவா மருந்து என்பார் உளராயினும் அதனை ஒழிக என்று உரைப்பினும் அமையும்.
வேற சில பேர் இதுக்கு வேற விதமா உரை சொல்லுகிறார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று விட்டு போகிறார். படி நான் சொன்னேனே, ஒன்று கண்டிப்பார் இல்லாவிட்டால் பேசாமல் விடுவார், சில நேரம் ஏற்றுக்கொள்ள. இதிலே வேறொரு உரை சொல்லுகிறார்கள், அதுகும் அமையும் என்கிறார், அதுகும் பொருந்தும். என்ன உரை சொல்லுகிறார் என்றால், அது இப்படி சொல்லுகிறேன் பாருங்க, ஒருத்தன் வீட்டுக்கு வருகிறான், ஒரு சாப்பாட்டு தந்து, நீங்கள் இந்த சாப்பாட்டை விருந்தினர் வெளியே இருக்கிற பொழுது உள்ளே வச்சு சாப்பிட்டால் நீங்கள் சாகாமல் பலகாலம் இருப்பீர்கள் என்று ஒரு சாப்பாட்டை தருகிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, ஒரு உணவை தந்து யாரோ ஒருத்தன் சொல்லுகிறான், இதை விருந்தினரை வெளியே வச்சு நீங்க உள்ளுக்கு வச்சு ரகசியமா சாப்பிடணும், சாப்பிட்டா நீங்க 100 வருஷம் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறான். நாம் என்றா என்ன செய்வோம், உடனே உள்ள வச்சு சாப்பிடுவோம், அப்படி யாராவது சொன்னாலும் கூட, நீ உள்ளே இருந்து சாப்பிட்டால் 100 வருஷம் வாழ்வாய் என்று சொன்னால் கூட அதை சாப்பிடாதே, வெளியிலே இருக்கிறவனோடு பகிர்ந்து தண்ணி, அப்படி ரொம்ப காலம் வாழ்ந்து என்னதான் பண்ண போகிறாய், அதை விட அப்படி சாகாமல் பண்ணுகிற மருந்து என்று ஒருவன் சொன்னால் கூட, சாப்பிடா வெளியிலே இருக்கத்தக்கதாக உள்ளே இருந்து சாப்பிடுவது சாகாமல் பண்ணும் என்று ஒருவன் சொன்னால் கூட அதை செய்யாதே என்று சில பேர் உரை செய்கிறார்கள். வித்தியாசம் புரிகிறதுங்களா அவங்களுக்கு? ஒன்று, வெளியிலே இருக்கும் பொழுது உள்ளே இருந்து சாப்பிடுவது சாகாமருந்து என்றாலும் சரியில்லை. இன்னொன்று, உள்ளே இருந்து சாப்பிட்டால் நீ சாகாமல் இருப்பாய் என்று சொல்லி ஒரு உணவை ஒருவன் தந்தாலும் அதை சாப்பிடாதே என்று இன்னொரு பகுதியினர் உரை சொல்லுகிறார்கள். அதுவும் அமையும் என்று விட்டு போகிறார்.
இவை இரண்டு பாட்டாலும் விருந்தோம்பலின் சிறப்பு கூறப்பட்டது.
இவை இரண்டு பாட்டாலும் விருந்தோம்பலின் சிறப்பு சொல்லப்பட்டது. இனி என்ன சொல்ல போகிறார் என்பதை அடுத்த வகுப்பில் படிப்போம்.
குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.